The following is a class on the Bhagavad Gita as it is, 4th chapter, text 13 and 14, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in July 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, 4th Adhyayam, 13 matram 14th Slokathirkana Upanyasam Valangiyavar, தெய்வத்திரு ஆ சா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் 1966 வருடம் ஜூலை மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
சிஸ்டம் குணகர்ம விபாகச தஸ்மா கத்தாரமபி மா வித்தி ஆபத்தாரம் அபயம். This verse was being discussed in our last meeting.
நம்முடைய கடந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்லோகம் விவாதிக்கப்பட்டது.
That there are four divisions of men in the human society. And that division is natural.
அது என்னன்னா, மனித சமுதாயத்தில் நான்கு பிரிவுகள் இருக்கு. அந்த பிரிவுகள் இயற்கையானது.
That is not artificial, because the whole material nature is working under the influence of three modes of nature.
அது செயற்கையானது அல்ல. ஏன்னா இந்த ஜட இயற்கை மொத்தமும் இயற்கையினுடைய மூன்று குணங்களுடைய தாக்கத்தால் செயல்பட்டு இருக்கு.
Goodness, passion and ignorance. You cannot classify the whole human race into one.
Sattva guna, raja guna, tama guna. Manitha samudayam mottathiyum ore vagaiyila neenga vagai paduthira mudiyadhu.
So long we are in the material world, it is not possible to make everyone on the same standard.
இந்த பௌதிக உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் ஒரே தரத்துக்கு கொண்டு வரது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது.
It is not possible, because each and everyone is working under the influence of different modes of nature.
அது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இயற்கையின் வெவ்வேறு குணங்களுடைய தாக்கத்தால் செயல்பட்டு இருக்காங்க.
Therefore there must be division, natural division. This point we have discussed.
அதனாலதான் பிரிவுகள் என்றது இருந்தாக வேண்டியிருக்கு. அது இயற்கையான பிரிவுகள். இந்த கருத்தை தான் நம்ம விவாதிச்சோம்.
But when we transcend this material plane, then there is one. There is no more division.
ஆனால் எப்ப நாம இந்த பௌதிக தளத்தை கடந்து வர்றோமோ அப்ப எல்லாம் ஒன்றாயிடலாம். அதுக்கப்புறம் பிரிவுகள் கிடையாது.
How to transcend that transcendental nature is Krishna consciousness.
அப்படின்னா எப்படி அதை கடந்து வர்றது? அந்த உன்னத இயற்கை தான் கிருஷ்ண உணர்வு.
As soon as we become fully absorbed in Krishna consciousness, we are transcendental to the material modes of nature.
எவ்வளவு சீக்கிரத்துல நம்ம கிருஷ்ண உணர்வுல முழுமையா ஆழ்ந்திருக்கோமோ அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம இயற்கையினுடைய ஜட குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா ஆயிடுறோம்.
மான் சப்யாதிகாரின பக்தி யோகினா ஜா சேவதே சகுணான் சமதி பைதான் பிரம்ம பூயாய கல்பதே. இர்ஃபைன் இந்த பகவத் கீதா தி 14th chapter.
இந்த ஸ்லோகத்தை 14th அத்தியாயம் பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம்.
Anyone who is fully engaged in the Krishna concept activity, he is at once in the transcendental position, Brahma Bhuyaya Kalpa.
யார் ஒருவர் தன்னை கிருஷ்ண உணர்வு செயல்களில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்றாரோ அவர் உடனடியாக உன்னத தலத்துக்கு போயிடுறார். பிரம்ம பூயாய கல்பத்தை.
We are, by nature, we are not matter, we are Brahma. Aham Brahmasmi.
இயற்கையிலே நம்ம பிரம்மன் நம்ம ஜடம் அல்ல, அகம் பிரம்மாஸ்மி. நாம் இந்த ஜட இயற்கையினுடைய ஒரு உற்பத்தி பொருள் அப்படின்னு நம்ம நம்மளை கருதக்கூடாது என்ற இந்த புரிதலின் அடிப்படையில் தான் முக்கியமாக சங்கராச்சாரியருடைய பிரச்சாரம் இருந்தது. நம்ம இந்த ஜட இயற்கையினுடைய ஒரு உற்பத்தி பொருள் அல்ல, எப்படியோ விபத்தினாலேயோ அல்லது இயற்கையினுடைய பிறழ்வினாலேயோ அல்லது துரதிருஷ்டத்தினாலேயோ எப்படியோ இதோட தொடர்புக்கு வந்துட்டோம்.
பட் ஆக்சுவலி ஐ ஆம் ஸ்பிரிட் பிரம்மா. So that Brahma nature has to be in whole.
ஆன உண்மையிலே நான் ஆத்மா பிரம்மன், அதனால அந்த பிரம்மனுடைய இயற்கையை எழுப்பி விடப்படணும்.
Has to be, we are actually just like a diseased person. He has to be brought into the healthy condition of life to cure the disease.
ஒரு வியாதி உள்ள நபரை அவனுடைய ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வரணும், அவனுடைய வியாதியை குணப்படுத்தணும்னா.
So just a man when he is diseased and when he is healthy, from external feature of this state.
ஒரு நபர் வியாதியா இருக்கும்போதும் சரி ஆரோக்கியமா இருக்கும்போதும் சரி வெளி தோற்றத்துல ஒரே மாதிரி தான் இருக்கான்.
Just like I am now healthy, so my external feature, I have got two hands and two legs and the face and so many things. The same body, when I am in the disease condition, you will find the same hands, the same legs and mouth and everything, but the condition is different.
உதாரணத்துக்கு நான் இப்போ ஆரோக்கியமா இருக்கேன், என்னுடைய வெளி தோற்றம், எனக்கு ரெண்டு கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு, முகம் இருக்கு, பல விஷயங்கள், அதே உடல் தான். ஆனால் எப்போ நான் வியாதி அடைகிறேனோ அப்போது நீங்கள் இதே கைகள், இதே கால்கள், இதே வாய் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் சூழ்நிலை வேறுபட்டிருக்கு.
I'll speak something nonsense because the condition has changed in the disease condition. Similarly, in our disease condition, this material life is our disease condition.
நான் ஏதோ அபத்தமாக பேசிகிட்டு இருப்பேன், ஏன்னா என்னுடைய சூழ்நிலை மாறிடுச்சு, நான் இப்போ வியாதி உடைய சூழ்நிலையில் இருக்கேன். அதே மாதிரி இந்த பௌதிக வாழ்க்கைன்றது நம்முடைய வியாதி உடைய சூழ்நிலை.
So when we are in the healthy condition, that is called Brahma. That is called Brahma condition.
அதனால் எப்போ நம்ம ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கு பேர் பிரம்மன் சூழ்நிலை.
That Brahma condition can advance with the game as soon as we engage ourselves fully 10% in the activities of Krishna consciousness.
அந்த பிரம்மன் நிலைய முழுமையா 100% கிருஷ்ண உணர்வு செயல்களில் நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது நம்ம மறுபடியும் அதை திரும்ப பெற முடியும்.
That is clearly mentioned in the Bhagavad Gita, in the 14th chapter you find.
அது மிக தெளிவாக பகவத்கீதை 14th அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
மாந்தா ஜா அப்யாபிசாரினா பக்தி யோகினா சேவதே. Anyone who renders his transcendental loving service unto me, sa gunan samatita eta, that person immediately transcends the modes of material nature.
மாம்ச அபிச்சாரேன பக்தி யோகேன சேவத்தை, யார் ஒருவர் என்னுடைய உன்னதமான அன்பு தொண்டில் ஈடுபடுறாங்களோ சகுணான் சமதீத்தியைத்தான், அந்த நபர் உடனடியாக இந்த ஜட இயற்கையினுடைய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆயிடுறார்.
சமதித்த சமா சம்மா பர்ஃபெக்ட்லி ட்ரான்சென்டிங் சமதித்த
சமதீத்யா சமா சமயக் ஆதித்யா பக்குவமா உன்னத தலத்தை அடையிறது சமதீத்தியான்றது.
Then transcending the material nature, then he becomes zero. Now that is his real life.
பிறகு இந்த ஜட இயற்கையை கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவன் ஜீரோ ஆயிடுறானா? இல்ல, அதுதான் உண்மையான இயற்கை.
Now the philosophy which preaches that after our liberation, after nirvana of this material existence, there is zero. Oh, that is very dangerous theory. Because we are not attracted by zero.
நம்முடைய விடுதலைக்கு பிறகு இந்த ஜட இருப்புக்கு பிறகு நிர்வாணம் ஜீரோ இருக்கு அப்படின்ற அந்த பிரச்சாரம் ரொம்ப அபாயமானது. ஏன்னா நம்ம அந்த ஜீரோவால கவர்ச்சி அடையிறது அல்ல. உயிர்வாளியான நம்முடைய இயற்கை அது.
Now suppose I am suffering from some disease and there are so many ailments, and if some doctor comes, oh, let me finish your ailment by killing it. Oh, will you agree?
பலவிதமான நோய்கள் இருக்கு. இப்ப ஏதோ ஒரு நோயால நான் துன்பப்படுறேன்னு வைங்க, இப்ப மருத்துவர் வர்றார், நான் உங்களை கொன்னுட்டேன்னா உங்களுக்கு நோய் இல்லாம போயிடும்னு சொன்னாருன்னா நீங்க அதுக்கு ஒத்துக்குவீங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் வியாதியிலே கஷ்டப்பட்டு போறேன், நான் கொல்லப்பட விரும்பல. உண்மையா இல்லையா? நீங்க ஒத்துக்குவீங்களா?
சப்போஸ் யூ ஹேவ் காட் டூ மச் சஃபரிங் மிசரிஸ் ஆஃப் லைஃப் and I suggest all life, let me cut your throat and kill you and everything will be finished.
இப்போ உங்களுக்கு நிறைய துன்பம் இருக்கு, வாழ்க்கையில ரொம்ப துக்ககரமான வாழ்க்கையா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், சரிங்க, உங்க கழுத்தை அறுத்துறேன், அப்ப எல்லாமே முடிஞ்சு போயிடும். ஓ இல்ல இல்ல இல்ல, நான் அதுக்கு ஒத்துக்க போறது இல்ல. அதுதான் ஒரு புத்திசாலியோட பதில்.
என்னுடைய
துன்பங்களை முடிச்சுக்கணுன்றதுக்காக நான் கொல்லப்பட விரும்பல, அது இயற்கையானது. அதனால இந்த எல்லா பௌதிக துன்பங்களையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சூன்யம் அப்படின்ற அந்த கொள்கையானது அது கவர்ச்சியானதா இல்லை? அது கவர்ச்சியானதாவே இல்லை, அது உண்மையும் அல்ல.
ரியல் ஃபேக்ட் இஸ் தட் ஐ ஆம் சச்சிதானந்த விக்ரஹ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி சுப்ரீம். தி சுப்ரீம் லார்ட் இஸ் சச்சிதானந்த விக்ரஹ.
உண்மை என்னன்னா நான் பகவானோட அம்சம், சச்சிதானந்த விக்ரஹா. இந்த முழுமுதற் கடவுளும் சச்சிதானந்த விக்ரஹா. நான் குணத்தால அவரோட ஒன்றா
இருக்கேன்.
எப்படி ஒரு துளி கடல் நீர் கடல் நீரை போலவே உப்பு கரைக்கக்கூடிய தன்மையோடு இருக்கோ, அது மாதிரி நானும்.
That is also salty. The taste of a small drop of sea water is the same as the taste of the deep or deep portion of the Atlantic Ocean.
நீங்க மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்திலிருந்து அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து நீரை சுவைத்தாலும் ஒரு துளி கடல் நீரை நீங்க சுவைத்தாலும் சுவை ஒரே மாதிரி தான் இருக்கு.
This is quality is same.
குணம் ஒன்றா தான் இருக்கு.
Similarly, I may be small, I may be a spiritual atom. My position is that I am spiritual atom. And the supreme spirit is all the greatest. But that does not mean I am different from the quality. I am of the same quality.
அதே மாதிரி நான் ரொம்ப சிறியவனா இருக்கலாம், நான் ஒரு ஆன்மீக அணுவாக இருக்கலாம், என்னுடைய நிலை ஒரு ஆன்மீக அணுதான், ஆனால் அந்த பரமாத்மா மிக பெரியவர். ஆனால் அதுக்காக குணத்தால் வேறுபட்டவங்க அப்படின்றது அல்ல, அதே குணம்தான் இருக்கு.
ஸோ ஐ அம் நாட் வாய்ட், நான் ஹன்னதே ஹன்னமானே சரீரே.
அதனால நான் சூன்யம் அல்ல, நான் ஹன்னதே ஹன்னமானே சரீரே.
இஃப் பை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒன் கமிட் சூசைட், ஓ தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் ஹிஸ் மிசரி.
வெறுத்து போய் ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்றான்னா அவனுடைய துக்கத்துக்கு அது முடிவு அல்ல. தற்கொலை செய்து கொள்றதால அவன் வேறொரு துன்பத்தை
உருவாக்கிக்கிறான்.
உதாரணத்துக்கு இங்கே நாட்டோட சட்டப்படி ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கிறான், அவன் விஷம் குடிக்கிறான் அப்படின்னா மருத்துவர் அவனுக்கு மருத்துவம் செய்து அவனை விஷத்திலிருந்து காப்பாற்றுறாரு அப்படின்னா அதன் பிறகு அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கப்படும். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கலாம். அந்த விஷத்தோட பாதிப்பில் இருந்து அவனை குணப்படுத்தினதுக்கு அப்புறம் நாட்டோட சட்டப்படி அவன் வந்து ஒரு குற்றவாளியாக கருதப்படுறான். ஏன் நீ தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தேன்னு கேட்பாங்க.
Similarly, in the laws of nature, if you commit suicide, that is another criminal.
அதே மாதிரி இயற்கையினோட சட்டப்படியும் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தீங்கன்னா அது இன்னொரு குற்ற செயலாயிடும்.
Suicidal policy. To end this misery of life is not all. We must have, I mean to say, greater life.
அதனால தற்கொலை செய்து கொள்றதுன்றது துக்ககரமான வாழ்க்கைக்கான ஒரு முடிவு அல்ல, நம்ம ஒரு சிறந்த வாழ்க்கை வாழணும்.
In the Bhagavad Gita, I have read already a bit that param drishtya nivartate, param drishtya nivartate, one has to end this miserable life after finding out a life of bliss and knowledge and eternity.
ஏற்கனவே பகவத்கீதையிலிருந்து நம்ம விவாதிச்சிருக்கோம் பரம் திருஷ்டா நிவர்த்தத்தை அப்படின்னா, எப்போ ஒருத்தன் ஆனந்தமயமான அறிவுபூர்வமான நித்தியமான வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறானோ அதுக்கப்புறம் அவனுடைய இந்த துக்ககரமான வாழ்க்கையை முடித்து கொள்ளணும்.
We should not be trying only to end this misery of life, expecting something void.
அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். இந்த துக்ககரமான வாழ்க்கையை ஏதோ ஒரு சூன்யத்தை எதிர்பார்த்துட்டு இந்த வாழ்க்கையை முடிக்கிறது மட்டுமே நம்முடைய குறிக்கோளாக இருக்கக்கூடாது.
Therefore, Lord Krishna, this Chaturbandha Maya system, this division of human society, is created by the law, because to elevate ourselves from the classes of this deluding maya or illusion.
அதனால தான் சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம்னு சொல்லி பகவான் மனித சமுதாயத்தில் இந்த பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கார். ஏன்னா அதன் மூலமாக இந்த மாயையினுடைய பிடியிலிருந்து அவனை உயர்த்து கொள்ள முடியும்.
Just like one has to be educated from the lower class to the postgraduate class. Similarly, this division of labor is there just to elevate one from the lowest stage of consciousness to the highest stage of Krishna consciousness.
அதனால எப்படி ஒருத்தர் வந்து ஆரம்ப நிலை பாடத்திலிருந்து உயர் படிப்பு மேற்படிப்பு வரைக்கும் படிக்க வேண்டியிருக்கோ, அதே மாதிரி இந்த தாழ்ந்த உணர்வுடைய நிலையிலிருந்து மிக உயர்ந்த உணர்வுடைய நிலையான கிருஷ்ண உணர்வு நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொள்றதுக்காக தான் இந்த பிரிவுகளோட செயல்பாடுகள்லாம் இருக்கு.
That is a cooperation. That's like my body. My body, there are different parts of my body. The head is the most important part of my body. The next important part is my arms. The next important part is my belly. And the next important part is my legs.
அதுதான் ஒத்துழைப்புன்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய உடல் இருக்குது, என்னுடைய உடலில் வெவ்வேறு பாகங்கள் இருக்குது. தலையானது என்னுடைய உடலோட மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுக்கு அடுத்த முக்கியமான பகுதினா என்னுடைய கைகள். அதுக்கு அடுத்த முக்கியமான பகுதினா என்னுடைய வயிறு. அதுக்கு அடுத்த முக்கியமான பகுதினா என்னுடைய
கால்கள். There is no question of neglecting the lowest part of my body, the leg.
ஆனால் தலை என்னுடைய உடலோட மிக முக்கியமான ஒரு பாகமாக இருந்தாலும், இருக்கிறதுலேயே தாழ்ந்த பாகமாக இருக்கக்கூடிய கால்களை உதாசீனப்படுத்துறது என்ற கேள்விக்கு இடம் கிடையாது.
Similarly, although there are divisions in the human society, four divisions according to the different modes of nature.
அதே மாதிரி இயற்கையினுடைய வெவ்வேறு குணங்களுக்கு ஏற்ற மாதிரி மனித சமுதாயத்தில் வெவ்வேறு பிரிவுகள் இருந்தாலும் கூட,
the highest class is called the Brahmin, or the most intellectual class.
உயர்ந்த பிரிவு அப்படின்னா புத்திசாலிகளான பிராமணர் பிரிவு.
And the next class is called the Kshatriya. There's the administrative class.
அடுத்து சத்திரியர்கள் பிரிவு. அவங்க நிர்வாகம் செய்யக்கூடியவங்க, ஆட்சி செய்யக்கூடியவங்க.
And the next is the Vaishyas, or the mercantile productive class.
அடுத்த பிரிவானது வைஷ்யர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், உற்பத்தி செய்யக்கூடியவர்கள்.
And the next is the Shudras, or the liberal class.
அடுத்த பிரிவானது சூத்ரர்கள், உழைப்பவர்கள், தொழிலாளர்கள்.
So all of them they require, but if they cooperate for Krishna consciousness, so there is no right between the higher and lower class.
அதனால அவர்கள் எல்லாருமே தேவையானவர்கள். ஆனால் கிருஷ்ண உணர்வுக்காக அவர்கள் எல்லாரும் ஒத்துழைச்சாங்க அப்படின்னா அங்கே தாழ்ந்த பிரிவு உயர்ந்த பிரிவு அப்படின்ற சச்சரவே இருக்காது.
We find in the present social status of our life, we are actually existing in four divisions, but there is no cooperation.
நம்மால பார்க்க முடியுது தற்போதைய சமுதாயத்தில் இப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயே உண்மையிலேயே இந்த நான்கு பிரிவுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பிரிவுகளுக்குள்ள ஒத்துழைப்பு இல்லை.
Practically everyone dissatisfied. Take for example the strife between the capitalist class and the laborer class.
நடைமுறையில் எல்லாருமே அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு முதலாளி பிரிவினருக்கும் தொழிலாளி பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் சண்டை இருந்துகிட்டே இருக்கு. அவங்க வெவ்வேறு விதத்தில் அவங்க முயற்சிக்கிறாங்க.
There is no compromise. There is always friction. And especially in a country like India, there is always friction. And other countries also.
அதனால் ஒத்துழைப்பு கிடையாது, எப்பொழுதுமே சச்சரவு இருந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் மற்ற நாடுகள்லேயும் இந்த சச்சரவு இருந்துகிட்டே இருக்கு.
So they are not satisfied. Recently also, in your country also, there was strike by the bus drivers and the subway drivers and administration.
அதனால் அவர்கள் எப்பொழுதுமே திருப்தி அடையாமல் இருக்காங்க. சமீபத்தில் கூட உங்கள் நாட்டிலையும் கூட இப்போ அந்த பேருந்து ஓட்டுநர்கள், அந்த சபை ஓட்டுநர்கள்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக வேலை நிறுத்தம் செய்தாங்க.
So there is always strike. What? This is due to lack of Krishna consciousness.
எப்பவும் வேலை நிறுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கிருஷ்ண உணர்வு இல்லாததுனால.
This is due to lack of Krishna.
இதுக்கு காரணம் கிருஷ்ண உணர்வு பற்றாக்குறை தான்.
There cannot be any cooperation unless there is Krishna consciousness.
Krishna உணர்வு இருந்தால் ஒழிய ஒத்துழைப்புன்றது இருக்க முடியாது.
The Krishna consciousness is an essential fact for harmonizing in the present material society.
தற்போதைய இந்த பௌதிகமான ஒரு சமுதாயத்தை நீங்கள் அமைதிப்படுத்தணும்னா கூட கிருஷ்ண உணர்வுன்றது மிக சாரமான ஒரு விஷயம். அது அவசியமானது. ஒத்துழைப்புக்கு கிருஷ்ண உணர்வுன்றது ரொம்ப முக்கியமானது.
The same example can be said here also, that the leg, the hand, and the belly and the mouth, what they are cooperating.
அதே உதாரணம் இங்கேயும் கூட கொடுக்கலாம். இந்த கால்கள், கைகள், வயிறு, வாய் இதெல்லாம் என்ன செய்யுது? ஒத்துழைக்குது.
Cooperating for what? Cooperating for maintaining this body. This is the common interest.
எதுக்காக அவைகள் ஒத்துழைக்குது? இந்த உடலை பராமரிக்கிறதுக்காக. அப்ப அதுதான் இங்க ஒரு பொதுவான விருப்பமா இருக்கு.
And how it is cooperated to supply everything to the stomach. The brain is working, earning some money, the hand is fetching something and cooking, and the mouth is chewing, and the leg is going. But the whole function is targeted to fulfill the demands of the stomach.
எப்படி அவைகளுக்கு இடையில இந்த ஒத்துழைப்பு இருக்கு? எல்லாத்தையும் வயிற்றுக்கு கொடுக்கப்படுறது மூலமா மூளை வேலை செய்யுது, பணம் சம்பாதிக்குது, கை அதை பெற்றுக்கொண்டு ஏதோ சமைக்குது, வாய் அதை வந்து மெல்லுது, கால் போகுது. இது மாதிரி எல்லா செயல்களுமே அந்த வயிற்றோட தேவையை நிறைவேற்றத்துக்காக தான் செயல்படுது.
If these parts of the body non-cooperate with the stomach, they will become feeble and weak, and there will be no capacity to walk.
உடலோட பாகங்கள்லாம் வயிறோட ஒத்துழைக்கல அப்படின்னா அப்போ அவைகள் எல்லாம் செயலிழந்து போயிடும், பலம் இழந்து போயிடும், அப்போ செயல்படுறதுக்கான சக்தி இல்லாம போயிடும்.
Similarly, Krishna consciousness means that, you know, whatever division I may be the Brahmin, I may be the Kshatriya, I may be the Vaishya or the Shudra, that doesn't matter.
அதே மாதிரி கிருஷ்ண உணர்வு அப்படின்னா நான் எந்த பிரிவில் வேணா இருக்கலாம். நான் ஒரு பிராமணனா இருக்கலாம், நான் ஒரு சத்திரியனா இருக்கலாம், நான் ஒரு வைஷ்யனா இருக்கலாம், அல்லது சூத்ரனா இருக்கலாம், அது முக்கியமே அல்ல.
But if you cooperate for Krishna consciousness, there will be perfect peace in the world.
ஆனால் நம்ம கிருஷ்ண உணர்வுக்காக ஒத்துழைச்சோம் அப்படின்னா அப்ப இந்த உலகத்துல பக்குவமான அமைதி இருக்கும்.
This is a fact.
இது உண்மை.
So, this idea of Krishna consciousness is very important factor. Although people they are unknown to this fact, although it is stated in the Bhagavad Gita.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வுன்ற இந்த கருத்தானது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. மக்களுக்கு இது அறியப்படாத ஒரு உண்மையா இருந்தாலும் இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு.
In the world, Bhagavad Gita is very popular book. They are reading Bhagavad Gita.
உலகத்துல பகவத்கீதை ரொம்ப முக்கியமான பிரபலமான புத்தகமா இருக்கு. மக்கள் பகவத்கீதையை படிச்சிட்டு இருக்காங்க.
And in Dr. Radhakrishna's book, we understand that Bhagavad Gita has been so important book throughout the whole world, that there is a sect in Germany who are called Indo-German religious sect.
மேலும் டாக்டர் ராதாகிருஷ்ணருடைய புத்தகத்திலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்றோம்னா, இந்த பகவத்கீதை இந்த உலகம் மொத்தத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமா இருக்கு. ஒரு ஜெர்மனியில இந்தோ ஜெர்மன் மத பிரிவு அப்படின்னு ஒரு பிரிவே இருக்கு. உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், அவர்கள்லாம் பகவத்கீதை கொள்கையின்படி செயல்பட்டு இருக்காங்க.
Actually, in the Bhagavad Gita, the most important part is Krishna consciousness.
உண்மையில பகவத்கீதையில மிக முக்கியமான பாகமானது கிருஷ்ண உணர்வு.
in every verse, in every chapter, in every conclusion, you'll find Krishna, the speaker of Bhagavad Gita, is giving stress on his personal self.
ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய முடிவிலையும் நீங்க கிருஷ்ணரை பார்க்கலாம். பகவத் கீதையை பேசக்கூடிய அவர் அவருடைய அந்த வக்தத்துவத்தை வலியுறுத்துறார்.
மாம் ஹி பார்த்த பாசிஸ்டர் ஜி பி டு மாம் திஸ் மாம் மாம் மீன்ஸ் மீ அண்ட் டு மீ கிருஷ்ணர் சேஸ் அண்ட் டு மீ
மாம் ஹி பார்த்த வியாபாஸ்ரித்ய மாம் அப்படின்னா என்னிடத்தில் கிருஷ்ணர் சொல்றார் என்னிடத்தில்.
பட் தேர் ஆர் மெனி மிஸ்கிரியன்ஸ் ஹூ ஆர் இன்டர்பிரேட்டிங் திஸ் மாம் அஸ் எவ்ரிவன்.
ஆனால் பல துஷ்டர்கள் இருக்காங்க, அவங்க இந்த மாம்ன்ற வார்த்தைக்கு எல்லாரும் அப்படின்னு தப்பான விளக்கம் கொடுக்கறாங்க.
அஸ் எவ்ரிவன் ஜஸ்ட் லைக் when I say I want a glass of water, does it mean that you want a glass of water? No.
உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்ன்றது அர்த்தமா அது இல்லை?
மை இண்டிவிஜுவாலிட்டி, ஐ வாண்ட் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். பட் தே ஆர் மேக்கிங் மை ஜெனரல் வார்ட் வென் ஐ சே ஐ வாண்ட் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தட் மீன்ஸ் எவ்ரிவன் வாண்ட்ஸ் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். இஸ் இட் எ ஃபேக்ட்?
நான் என்னோட தனித்தன்மையோட எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்ன்றேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, வார்த்தை ஜாலங்களால நான் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேட்கும்போது அந்த நான்ன்றது வந்து எல்லாரையும் குறிக்குது, எல்லாருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும். அது உண்மையா?
Similarly, when Krishna says I, they identify with the I themselves. That is their interpretation.
அதே மாதிரி எப்ப கிருஷ்ணர் நான் சொல்றாரோ அப்ப அந்த நான் தன்னையா கருதி கொள்றாங்க. இதுதான் அவர்களுடைய விளக்கம். அது தப்பான விளக்கம்.
பகவத்கீதா, therefore, although Bhagavad Gita is very popular in the world, due to this misinterpretation of so many scholars, they have been not properly understood. That is the fact.
பகவத்கீதை உலகத்திலேயே மிகவும் பிரபலமாக இருந்திருந்தாலும் கூட இந்த மாதிரி பெரிய நிறைய அறிஞர்களுடைய தவறான விளக்கங்களால அது முறையா புரிந்து கொள்ளப்படலை. அதுதான் உண்மை.
பகவத்கீதா explain very nicely explain that this chatubandhang maya system gunakarma vibhava, that these divisions of human society into four classes, that is established by Krishna.
பகவத்கீதையில மிக அழகா விளக்கப்பட்டிருக்கு இந்த சாத்துர்பர்ணிய மயா சிஸ்டம் குண கர்ம விபாகசன்ற இந்த மனித சமுதாயத்தினுடைய நான்கு பிரிவுகளானது கிருஷ்ணரால் நிலைநாட்டப்பட்டதுன்றது. ஆனால் அவர் இவைகளுக்கு அப்பாற்பட்டவர், அவர் நம்மல்ல ஒருத்தர் அல்ல.
To this chaturbandha. Suppose when Krishna comes in incarnation, in his body, he does not mean that he belongs to either of these classes.
அவர் இந்த சாத்துர்வர்ணியத்துக்கு சேர்ந்தவர் அல்ல. உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வர்றார் அவதாரமா, அவருடைய சரீரத்தை இங்கே ஏற்றுக்கொள்றார், அதுக்காக அவர் இந்த பிரிவுகளில் ஏதோ ஒன்றை சேர்ந்தவர் அப்படின்றது அல்ல.
Just like Krishna appeared himself as the son of Devaki or Vasudev. Vasudev was belonging to the royal family, Kshatriya.
உதாரணத்துக்கு கிருஷ்ணர் தேவகி வசுதேவருக்கு மகனா பிறந்தார். வசுதேவர் ராஜவம்சத்துல சத்திரியரா இருந்தவர்.
Krishna played the part just like a Kshatriya. Kshatriya means administrative class.
அதனால கிருஷ்ணரும் ஒரு சத்திரியரா அவருடைய செயல்களை செயல்படுத்தினார். சத்திரியா அப்படின்னா நிர்வாகம் செய்யக்கூடியவர்.
But that does not mean that Krishna belongs to a Kshatri class.
ஆனால் அதற்காக அவர் சத்திரிய பிரிவை சார்ந்தவர் அப்படின்றத நம்ம நினைக்க கூடாது. அதை புரிந்து கொள்ளணும். தச அவதாரங்கள் இருக்கு, கிருஷ்ணருடைய பல அவதாரங்கள் இருக்கு. முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம் அழைக்கப்படுது.
பிரளய பயதிஜலே பிதவான் சிவேதம் விஹித வஹித்ர சரித்ரம சேதம் கேசவதிதா புத்த கேசவதிதா மீன சரீரா ஜய ஜகதீஷ ஹரே. கேசவ கிருஷ்ணா அப்பியர் ஜஸ்ட் லைக் எ சீ.
கேசவரான அந்த கிருஷ்ணர் ஒரு மீன் வடிவத்தில் தோன்றினார்.
He appeared himself in the sea's community. Oh, but that does not mean that he was sea.
அவரை அவரே ஒரு மீனோட சமுதாயத்தில் தோற்றுவிச்சிட்டார். ஆனால் அதுக்காக அவர் மீன் இனத்தை சேர்ந்தவர் அப்படின்றது அர்த்தம் அல்ல.
If you see, if you think of taking a sea, oh, it is the generation of Krishna. Of course, everything is Krishna.
ஒரு மீன் எடுத்துட்டு ஓ இது கிருஷ்ணருடைய வம்சத்தில் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உறுதியா எல்லாமே கிருஷ்ணர் தான். அது வேறொரு கோணத்தில் பார்க்கும்போது
சிமிலர்லி கிருஷ்ணா பிகாஸ் இன் தி ப்ரீவியஸ் பார்ட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட் சிம்பிளி பை நோயிங் தி ட்ரான்சென்டென்டல் நேச்சர் ஆஃப் கிருஷ்ணா ஒன் பிகம்ஸ் லிபரேட்.
ஏன்னா இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் நம்ம விவாதிச்சிருக்கோம், வெறுமனே கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை ஒருவர் அறிவது மூலமா விடுதலை அடைகிறார்.
How you can understand Krishna by his transcendental nature?
எப்படி நீங்க கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய உன்னத இயற்கையினால.
That is being described in this verse. Tassa kartaramapi. Although I have established this divisions of the human society into four classes, so I am not one of them.
அது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டிருக்கு. தஸ்ய கர்த்தாராம் அபி மாம் வித்தி. நான் இந்த மனித சமுதாயத்தினுடைய நான்கு பிரிவுகளை படைத்தவனாக இருந்தாலும் நான் அவர்களில் ஒருவன் அல்ல. இது புரிந்து
கொள்ளப்படணும். கிருஷ்ணர்
வசுதேவருடைய ராஜவம்சத்தில் தோன்றினார், அதனால அவர் சத்திரிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்லது ஒரு நிர்வாக சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம தப்பு பண்றோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்பதான் கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை புரிந்து கொள்ள முடியும்.
But as soon as you understand it rightly, you become a liberated person. That is the secret.
உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதை நீங்க சரியா புரிந்து கொண்ட உடனே நீங்க விடுதலை அடைந்த நபராயிடுறீங்க. அதுதான் ரகசியமே.
As soon as you understand the fact as it is, the transcendental nature of Krishna, so you step forward to a liberation.
கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை உண்மையிலே நீங்க புரிந்து கொண்ட உடனே நீங்க விடுதலைக்கான ஒரு படி முன்னேறி வரீங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து ஒன்னொன்னா விளக்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் ஸ்லோகா நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலஸ்ரீஹா இதி மாஞ்சோ அபிஜானாதி கர்மபி நாசா பங்கதே. நோ மாம் கர்மாணி லிம்பந்தி. Karmani. That's why we are acting something. Anything we are doing. There is some reaction.
Adutha shlokam, Namam Karmani Limpanti. Karmani, Nama edhaadu oru seyalil eedupadrom. Nama edha seidhalum, adukkana vilaivendrathu irukku.
There is some reaction. In every action, there is some reaction.
Ovvoru seyalukkum, adarkana vilaivu irukku.
Just like I am speaking here, this vibration is being recorded all over the universe.
உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கேன், இந்த ஒளி அதிர்வானது பதிவு செய்யப்பட்டு பிரபஞ்சம் முழுக்க அந்த ஒளி அதிர்வு பரவுது. உங்களுக்கு தெரியும் இந்த நவீன யுகத்துல இந்த வானொலி ஒளி அலைகள் எல்லாம் எப்படி உலகெங்கும் பரப்பப்படுது அப்படின்றது.
And there will be some reaction.
அதே மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன், நான் என்ன செய்தாலும் அது உடனடியாக பதிவு செய்யப்பட்டு அதுக்கான விளைவு இருக்கு.
Just like the sound vibration is reacts, who has got some radio machine, there is reacting. Similarly, every of any action, either good action or bad action, it will have reaction.
உதாரணத்துக்கு இப்ப யார் ஒருத்தருட்ட அந்த வானொலி இருக்கோ அவங்ககிட்ட இந்த ஒளி அதிர்வுகள் எல்லாம் செயல்படுறத பார்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் அது நல்ல செயலோ கெட்ட செயலோ அதுக்கான விளைவு இருக்கு.
That is the law of nature. We cannot be free from the reaction of my act.
அதுதான் இயற்கையோட சட்டம். நம்ம செயல்களுக்கான விளைவுகள் இல்லாம இருக்க முடியாது.
கிருஷ்ணர் says, Namam Karmani Limpanti. There is no reaction of the activities of Krishna.
ஆனால் இங்க கிருஷ்ணர் சொல்றார், நமாம் கர்மானி லிம்பந்தி, கிருஷ்ணருடைய செயல்களுக்கு விளைவுகள் கிடையாது.
Just like Krishna was commanding over Arjuna in the battlefield of Kurukshetra, and practically he was ordering that you must fight, you must kill the enemy.
குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஆணையிட்டார், நீ சண்டை போட்டாகணும், நீ எதிரிகளை கொன்றாகணும் அப்படின்னு சொல்லி நடைமுறையில் அவருக்கு கட்டளை இட்டார்.
Now, these acts of Krishna has no reaction on him. One should understand. Namam Karmani Limpanti.
இப்போ கிருஷ்ணருடைய இந்த செயல்களுக்கு விளைவுகள் எதுவும் கிடையாது அவருக்கு. ஒருத்தர் இதை புரிந்து கொள்ளப்படணும். நமாம் கர்மானி லிம்பந்தி.
If there is any difficulty to understand, we may consult persons who are in the understanding, we may consult books, we may consult authority, that we can do. Because inquiries are always allowed.
இதை புரிந்து கொள்றதுல ஏதாவது சிரமம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை கலந்து ஆலோசிக்கலாம், அதை பற்றி விவாதிக்கலாம், புரிந்து கொள்றதுக்கு புத்தகங்களை படிக்கலாம், அதிகாரிகள்கிட்ட இருந்து நம்ம ஆலோசனைகளை பெறலாம். நம்ம எப்பவுமே அதை செய்யலாம். ஏன்னா விசாரணைன்றது எப்பொழுதுமே அனுமதிக்கப்படுற ஒரு விஷயம். தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்ரஷ்னேன சேவையா, உன்னதமான விசாரணைகள் எப்பொழுதுமே தடை செய்யப்படுறது கிடையாது.
With sincere purpose, one can make inquiry. But fact is this, if I cannot understand in my present condition, that is my misunderstanding.
ஒரு தீவிரமான நபர்னா அவர் விசாரணை மேற்கொள்ளலாம். ஆனா உண்மை என்னன்னா, இப்ப என்னால என்னுடைய தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள முடியலன்னும் போது அது நான் தவறா புரிந்து கொண்டிருக்கிறது.
But the fact is this, that Krishna, when he comes, he is not anyone like anyone of us. He is transcendent.
ஆன உண்மை என்னன்னா, கிருஷ்ணர் வரும்போது அவர் நம்மல்ல ஒருத்தர் அல்ல, அவர் உன்னதமானவர்.
Neither any act which he does, it has got reaction.
அவர் எந்த செயல்களை செய்தாலும் அந்த செயல்களுக்கான விளைவுகளும் கிடையாது.
And he says, Name karma phale sriha. I have no desire for any fruitive activities.
மேலும் அவர் சொல்றார், நமே கர்ம பலேஸ் பிரகா, எந்த ஒரு பலன் நோக்கு செயல்களிலும் எனக்கு விருப்பம் இல்லைன்றார்.
Yes, right. We want to do something. Suppose I want to do some business. And what is the idea? Because I want to make some profit out of the business, and if there is sufficient profit, I shall be gainer, I shall be rich man, I shall be able to enjoy life and so on, so on, so many things I have got background.
உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். இப்போ நான் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கு பின்னாடி என்ன ஐடியா இருக்கு? ஏன்னா நான் வந்து அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கணும், அந்த போதுமான லாபம் இருந்ததுன்னா நான் வந்து அதனால் லாபம் அடைவேன், நான் பணக்காரன் ஆவேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கு. இதுதான் அது பின்னாடி இருக்கக்கூடிய கருத்து.
Whenever I do something, we condition soul. Whenever we do something, there is some desire behind it. And what is the desire for enjoyment? That's all.
அதனால எப்பெல்லாம் நான் எதை செய்தாலும் அதுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு. நம்ம கட்டுண்ட ஆத்மாக்கள் எப்பெல்லாம் நம்ம எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசை என்னது? அனுபவிக்கிறதுக்காக, அவ்வளோதான்.
But Krishna says, Name Karma Phalasya, because he has nothing to desire. He is the Supreme Personality of Godhead. He is full with everything.
ஆனால் கிருஷ்ணர் சொல்றார், நமே கர்ம பலே ஸ்பிருஹா, ஏன்னா அவருக்கு விருப்பப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவர் பரமபுருஷ பகவான், அவர் எல்லாத்திலையும் பூர்ணமானவராக இருக்கார்.
Now sometimes Krishna is misunderstood that Krishna in his boyhood he had so many girlfriends.
சில சமயத்துல கிருஷ்ணரை தவறா புரிந்து கொள்ளப்படுது. கிருஷ்ணரோட இளமை காலத்துல அவருக்கு நிறைய பெண் தோழியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி.
For as you may know who has written gone through Krishna's life, or in his youthhood he married 16,000 wives.
கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு படித்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம். அல்லது அவருடைய இளமை காலத்தில் அவர் 16,000 மாணவியர்களை திருமணம் செய்துட்டார்.
This is described in Srimad Bhagavatam. He had 16,108 wives.
இது ஸ்ரீமத் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. அவருக்கு 16,108 மனைவியர்கள் இருந்தாங்க.
Sometimes who does not understand Krishna, they think, Krishna was so sensuous. He kept 16,000 wives.
அதனால சில சமயத்தில் யார் கிருஷ்ணரை புரிந்து கொள்றது இல்லையோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கிருஷ்ணர் இந்த அளவுக்கு புல இன்பத்தில் ஈடுபடுறாரா, அவர் 16,000 மனைவியர்களை வச்சிருக்காரு.
No, that is not the fact.
இல்லை, அது உண்மை இல்லை.
What was the fact? The fact is, Krishna, the Supreme Lord, we have got different relationship with the Supreme Lord, constitution, every one of us.
அப்ப உண்மை என்ன? அந்த உண்மை என்னன்னா, கிருஷ்ணர் பரம புருஷ பகவான், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த முழுமுதற் கடவுளுடனான இயற்கையான வெவ்வேறு வகையான உறவு முறை இருக்கு.
The relationship as we experience in this material world, just like you are my brother, or he is my sister, or he is my father, he is my so many relationships we have got.
இந்த பௌதிக உலகத்துல எப்படி நம்ம வெவ்வேறு உறவு முறைகளை அனுபவப்படுறோமோ அது மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு, இது என்னுடைய சகோதரர், அல்லது இது என்னுடைய சகோதரி, அல்லது இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய, இந்த மாதிரி பல்வேறு வகையான உறவு முறைகள் நமக்கு இருக்கு.
All these relationships are calculated into five. They are practically there are 12 relationships.
அதனால இந்த எல்லா உறவுகளும் 5 வகையான உறவுகளா கணக்கிடப்படுது. நடைமுறையில் சொல்லணும்னா 12 வகையான உறவு முறைகள் இருக்கு.
Then relationships
ஏழு வகையான உறவு முறைகள், முரண்பட்ட எதிரான உறவு முறைகள்.
Just like you are my enemy. I want to kill you. You want to kill. That is also one of the relationships.
உதாரணத்துக்கு, நீங்க என்னோட எதிரி, நான் உங்களை கொல்லணும், நீங்க என்ன கொல்லணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் கூட ஒரு வகையான உறவு முறை தான்.
But this is contra. This is not favor. This is called vivaksha.
ஆனால் இது முரண்பட்ட எதிரான உறவு முறை. அது சாதகமானது அல்ல. இதுக்கு பேரு விவர்த்தா.
Hastra. Something I see in you, I begin to laugh. Or something you see in me, you begin to laugh. So there are different. So altogether, there are 12 relationships in every activities of our life.
Hasya. உங்கள்கிட்ட நான் ஏதோ பார்க்குறேன், நான் சிரிக்க தொடங்குறேன். அல்லது நீங்கள் என்கிட்ட ஏதோ பார்க்குறீங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான உறவு முறைகள் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்கள்லையும் இது மாதிரி 12 உறவு முறைகள் இருக்குது மொத்தமாக.
Out of that, 5 relationships is very favorable. What is that? Not 5 exactly, but yes, 5. Just like I am sitting here on this dais. So I have got some relationship. What is the relationship? That this dais is giving me service silently.
அவைகள்ல 5 உறவு முறைகள் மிகவும் அனுகூலமானது. உதாரணத்துக்கு, நான் இங்கே இந்த இருக்கையில் அமர்ந்திருக்கேன், அது கூட எனக்கு ஒரு உறவு இருக்கு. என்ன உறவு அது? இப்போ அந்த இருக்கையானது எனக்கு அமைதியாக சேவை புரிஞ்சிட்டு இருக்கு, அதனால அங்கே உறவு இருக்கு.
That there is relationship. I am comfortably sitting here. So this is one relation.
அதனால நான் இங்கே ரொம்ப சௌகரியமாக அமர்ந்திருக்க முடியுது. ஸோ இது ஒரு வகையான உறவு முறை.
The next relationship is that one wants to serve me or I want to serve him. Out of love, I want home. Just like some of you or Samiji, I brought some food for you.
அடுத்த உறவு முறையானது, ஒருத்தர் எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறார் அன்பனால, அல்லது நான் அவருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, உங்களில் சில பேர், சுவாமிஜி இந்தாங்க நான் கொஞ்சம் பழம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அன்போடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீங்கள் எனக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க.
And that relationship who comes and brings for some food for me, that is higher.
இப்போ எனக்கும் இந்த இருக்கைக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை காட்டிலும், இப்போ எனக்காக நீங்கள் பழங்கள் வாங்கிட்டு வரீங்க இல்லையா, அந்த உறவு முறையானது உயர்ந்ததாக இருக்கு.
That is called dasha or friendship. So the silent relationship, the servitude relationship, the friendly relationship, then paternal relationship, then conjugal relationship.
அதுக்கு பேரு தாசியா அல்லது நட்பு. இப்ப இந்த அமைதியான உறவு முறை, சேவை முறையிலான உறவு முறை, நட்பு ரீதியான உறவு முறை, பெற்றோர் என்ற உறவு முறையிலான உறவு முறை, காதலர் என்ற உறவு முறை.
So these relationships which we find here in this material world, they are reflection of the original relationship with Krishna.
அதனால இந்த பௌதிக உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த உறவு முறைகள் எல்லாம் உண்மையிலே கிருஷ்ணருடனான அந்த உறவு முறைகளுடைய பிரதிபிம்பம் தான்.
Because in the Vedanta Sutra you find Janmadvatsagadaha, everything whichever you find in this material world that is born from the absolute truth.
ஏன்னா வேதாந்த சூத்திரத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஜன்மாதியசயதா, இந்த பௌதிக உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும், அது எதுவாக இருந்தாலும், எல்லாமே அந்த பூர்ண உண்மையிலிருந்து தோன்றியது
தான்.
அதனால பூர்ண உண்மையிலையும் உறவு முறைகள்லாம் இருக்குது. இங்கே நம்ம அனுபவப்படக்கூடிய இந்த உறவு முறைகள்லாம் திரிபடைந்ததா இருக்கு.
Because suppose I accept somebody as master and I am serving, and as soon as this salary is stopped, my service is stopped. That is parbhaja.
அது நெறி பெறலந்து இருக்கு. ஏன்னா இப்ப இப்போ வேற யாரோ ஒருத்தரை நான் எஜமானராக ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் சேவை பண்ணிட்டுருக்கேன், ஆனால் எனக்கான சம்பளம் நிறுத்தப்பட்ட உடனே என்னுடைய சேவையும் நின்று போயிடும். அதனால தான் இது நிறைய பிறந்து இருக்கு. அல்லது அங்க ஒரு பெண் இருக்கா, அவன் மேல நான் அன்பு காட்டுறேன், அல்லது அங்க ஒரு ஆண் இருக்கா, அவன் மேல அன்பு காட்டுறேன், ஆனா ஏதாவது ஒரு தவறான புரிதல் வந்த உடனே அந்த உறவு பிரிஞ்சு போயிடுது. அதனால அந்த உறவு முறைகள், அந்த காதலர் என்ற உறவு முறை, பெற்றோர் என்ற உறவு முறை, அல்லது நட்பு என்ற உறவு முறை,
பகவத்கீதா கிருஷ்ணா அண்ட் அர்ஜுன் தே ஆர் இன் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்.
உதாரணத்துக்கு பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நண்பர்கள் என்ற உறவுல இருக்காங்க.
I told this yoga, Bhagavad Gita yoga, to the sun god, say some millions of years before. And Arjun, just to represent our interest, he says, Krishna, you are my contemporary. How is that? You spoke Bhagavad Gita 40 millions of years before to sun god.
இந்த பகவத் கீதை விஞ்ஞானத்தை, இந்த யோக முறையை சூரிய தேவனுக்கு பல கோடி வருடங்களுக்கு முன்பு உபதேசித்தேன்னு சொன்னப்போ, அர்ஜுனன் நம்முடைய விருப்பங்களுக்கு பிரதிநிதித்து அவன் கேட்குறான், கிருஷ்ணா நீங்கள் என்னோட ஒத்த வயது உடையவர், அது எப்படி நீங்கள் பல கோடி வருடங்களுக்கு முன்பு பகவத் கீதையை சூரிய தேவனிடத்தில் உபதேசிச்சிருக்க முடியும்?
Both you and myself, we are born many times, but you have forgotten. I remember. That is the distinction.
அதனால கிருஷ்ணர் பதில் சொல்றார், பகுனி மேவ ஜன்மானி தவ அர்ஜுனா, நீயும் நானும் ரெண்டு பேருமே பல முறை பிறந்திருக்கோம், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, நான் நினைவு வச்சிருக்கேன், அதுதான் வித்தியாசமே.
Now, here you see, that the friendship of Krishna is going on, not in this body, but perpetually that friendship is there. But in the material world, the friendship exists for few years and then breaks. Therefore it is reflected. It is not real.
இப்போ இங்க நீங்க பார்க்கலாம், கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான அந்த உறவு முறையானது பல கோடி வருடங்களா நித்தியமா தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. ஆனா இந்த பௌதிக உலகத்துல நட்பு அப்படின்றது சில வருடங்களுக்கு இருக்கு, அதுக்கப்புறம் அந்த உறவு பிரிந்து போயிடுது. அதனால தான் திரிபடைந்த உறவுன்னு சொல்லப்படுது, அது உண்மை இல்லை.
If you make your friendship with Krishna, that will never break. If you make your master Krishna, you will never be cheated.
கிருஷ்ணருடனான உங்களுடைய நட்பை வளர்த்து கொண்டீங்கன்னா அந்த நட்பு பிரியவே பிரியாது. உங்களுடைய எஜமானராக கிருஷ்ணரை ஆக்கி கொண்டீங்கன்னா அப்போ அவர் உங்களை ஏமாற்றவே மாட்டார்.
If you love Krishna as your son, he'll never die.
கிருஷ்ணரை உங்களுடைய மகனை போல நேசிச்சீங்கன்னா அவர் மரணமடையவே மாட்டார்.
Similarly, if you love Krishna as your lover or husband, he will be the best husband, the best lover. There will be no divorce.
அதே மாதிரி நீங்க கிருஷ்ணரை உங்களுடைய காதலரா, உங்களுடைய கணவர் ஆக்கி கொண்டீங்க அப்படின்னா அப்போ அவர் சிறந்த கணவரா, சிறந்த அன்புக்குரியவரா இருப்பார், விவாகரத்துன்றதே இருக்காது. அதுதான் கிருஷ்ண உணர்வு.
So similarly, there are many, because Krishna is the Supreme Lord. He has unlimited. He is unlimited and he has unlimited number of devotees.
அதே மாதிரி கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்றதால அவர் எல்லையற்றவர், அவர் எல்லையற்றவராக இருக்கிறதால எல்லையற்ற பக்தர்கள் அவருக்கு இருக்காங்க.
Some of them are trying to love him as lover or husband.
அவர்களில் சில பேர் அவருக்கு காதலனா அல்லது கணவனா இருந்து அன்பு காட்ட விரும்புறாங்க.
Now what Krishna will do in the previous verse you have read, that இப்போ
கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்? அது முந்தின ஸ்லோகத்துல பார்த்தோம். ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமகம். யார் ஒருத்தர் ஏதோ ஒரு வகையான உறவு என்னோட வேணும்னு விரும்புறாங்களோ அதை நான் ஏற்றுக்கொள்றேன்.
So be happy that these wives of Krishna, that is the real fact.
அவர் அதை ஏற்றுக்கொள்றார். அதனால உண்மை, அதாவது இந்த கிருஷ்ணருடைய மனைவியர்கள் எல்லாம் அதான் உண்மை.
In the previous life, they made a tremendous penance to achieve Krishna as their husband.
அவர்களுடைய முந்தைய பிறவிகளில் மிக கடுமையான தவங்கள் புரிந்தாங்க கிருஷ்ணரை அவர்களுடைய கணவரா அடையிறதுக்கு.
Just like in the Bhagavad, there is a verse, Sukadeva Goswami is describing. These things are very sublime things.
உதாரணத்துக்கு பாகவதத்தில் சுகதேவ கோஸ்வாமி ஒரு ஸ்லோகத்தில் விளக்குறார், இந்த விஷயங்கள்லாம் மிக உயர்ந்த விஷயங்கள்.
If you kindly hear them attentively, in feel sublime pleasure, undoubted.
உறுதியா நீங்க எல்லாரும் கனிவோடு மிக கவனமா இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த உயர்ந்த ஆனந்தம் அதில் இருக்கிறத சந்தேகம் இல்லாம உணரலாம்.
In the Bhagava, when Krishna was playing with boys, just like boys play, Krishna when was playing just like a boy. So the Sukadeva Goswami describes that attitude. Ittam satana brahma sukhanu bhutya dasam gatanam paradevataya.
பாகவதத்தில் கிருஷ்ணர் ஒரு சிறுவனை போல விளையாண்டுட்டு இருக்கார். கிருஷ்ணர் அப்படிதான் விளையாடுறார், ஒரு சிறுவனை போல. அதை சுகதேவ கோஸ்வாமி விளக்குறார். என்ன மாதிரி மனப்பான்மையிலன்னா, இத்தம் சதாம் பிரம்ம சுகானுபூத்தா தாஸ்யம் கதானாம் பரதெய்வத்தேனா.
The purpose is that here is a thing. These boys were playing with Krishna. That for many, many lives, they undergone penances to have Krishna as their playmate.
இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்த சிறுவர்கள்லாம் இங்கே விளையாடிட்டுக்கூடிய இந்த சிறுவர்கள்லாம் கிருஷ்ணர் அவர்களுடைய விளையாட்டு தோழனாக இருக்கிறதுக்காக அவர்கள் பல பல பிறவிகள் மிக கடுமையான தவங்களை புரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கிருஷ்ணருடைய விளையாட்டு தோழர்கள்லாம் ஒரு சாதாரண நபர்கள் அல்ல, அவர்கள்லாம் பல பல பிறவிகளா கடுமையான தவம் புரிந்தவர்கள்.
Just like one has to see the favor of the Supreme Lord by penances, by tapasya. So they desire like that, and Krishna has accepted all that.
ஒருத்தர் முழுமுதற் கடவுளுடைய தயவை தவங்கள் புரியறது மூலமா எதிர்பார்த்திருக்கணும். அதனால அவங்க அந்த மாதிரி விரும்பினாங்க.
Come on, let us play. And what is that play? Krishna is playing with the boys, just like boys play.
வாங்க விளையாடலாம். இப்ப அந்த விளையாட்டு என்ன? கிருஷ்ணர் சிறுவர்களை போலவே அவர்கள் கூட விளையாடுறார்.
They say, make some somebody, one boy is defeated. So when he is defeated, he has to carry the other boy on his shoulder. So many they manufacture playing things.
அவங்க என்ன சொல்றாங்க, சில சமயத்தில் ஒருத்தர் இன்னொருத்தரை தோக்கடிச்சிருவார். ஸோ அவங்க தோல்வி அடையும் போது அவங்க இன்னொரு சிறுவனை வந்து தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போகணும். இது மாதிரி பல விளையாட்டு விஷயங்களை அவங்க செய்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சில சமயத்தில் கிருஷ்ணர் தோர்த்து போயிடுவார். அப்போ அவர் வேற பசங்களை வந்து அவர் தோல் மேலே தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் அங்க நடக்குது.
Because we have no idea of Krishna consciousness.
ஏன்னா கிருஷ்ண உணர்வுன்னா என்னன்ற ஒரு கருத்து நமக்கு இல்லாதனால நாம அதை ஒரு அற்பமான விஷயமா கருதுறோம்.
But Krishna's consciousness is so sublime that all perfection of our desires are there.
ஆனால் கிருஷ்ண உணர்வுன்றது எந்த அளவுக்கு மிக உயர்ந்த விஷயம் அப்படின்னா நம்முடைய எல்லா ஆசைகளோட பக்குவமும் அதில் இருக்கு.
Whatever we are desiring, whatever desires we have got, constitutionally, all those desires will be perfectly fulfilled when we are in Krishna consciousness.
நமக்கு என்ன எல்லாம் ஆசைகள் இருக்கோ, இயற்கையிலே நம்முடைய ஆசைகள் என்ன எல்லாம் இருக்கோ, அந்த எல்லா ஆசைகளும் மிக பக்குவமா நம்ம கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது நிறைவேற்றப்படும்.
அதனால
கிருஷ்ணர் சொல்றார் இங்க, நமே கர்ம பழைய ஸ்பிரகா, கிருஷ்ணர் விளையாடுறதுக்காக அவருடைய தோழர்கள் யாரும் அவருக்கு தேவையில்லை.
Neither Krishna had any desire of having a single wife.
அல்லது கிருஷ்ணருக்கு ஒரு மனைவி கூட வேணும்ன்ற விருப்பமும் கிடையாது.
We require wife. Why we take the responsible wife? Because we have got some desire to fulfill. That's all.
நமக்கு மனைவி தேவை இருக்காங்க, ஏன் நம்ம மனைவின்ற ஒருத்தங்களை ஏற்றுட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்றோம், ஏன்னா நமக்குன்னு ஆசைகள் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு இருக்கு,
அவ்வளவுதான்.
ஆனால் அவர் முழுமையா பூர்ணமானவர்.
A poor man can desire that, oh, if I would have bank balance $1,000 in the bank, I would have been happy.
ஒரு ஏழை என்னுடைய வங்கி கணக்கில் $1,000 இருப்பு இருந்ததுன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அவன் நினைக்கலாம்.
But a rich man who has got millions of dollars in the bank, does he desire for $100 in the bank?
ஆனால் ஒரு பெரிய செல்வந்தன், பல கோடிக்கணக்கான டாலர்கள் வச்சிருக்கக்கூடியவர், என்னோட வங்கி கணக்கில் ஒரு $100 இருந்தா பரவாயில்லன்னு விருப்பப்படுவாரா
என்ன? If Krishna is the supreme personality of God, why he should have desire?
அவருக்கு அந்த மாதிரி ஆசையே கிடையாது. அதே மாதிரி கிருஷ்ணர் பரம புருஷ பகவான், அவர் ஏன் எதையுமே விரும்பணும்?
For he is full. Rather, he fulfills others' desire. That is the thing.
அவர் பூர்ணமானவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் மற்றவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறார். அதுதான் விஷயமே.
Man proposes God is full. Why God should have desire? Otherwise he is imperfect.
மனிதன் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று நினைக்கிறார். ஏன் கடவுளுக்கு எந்த ஆசையுமே இருக்கணும் அப்படின்னா அவர் பக்குவமற்றவர் ஆயிடுறாரு.
The Krishna has here he said, Name karma phala sriha. I have no desire to fulfill because he is full.
அதனால இங்க கிருஷ்ணர் சொல்றார், நமே கர்ம பழைய ஸ்பிருகா, எனக்கு எந்த ஆசைகளும் கிடையாது, ஏன்னா அவர் முழுமையானவரா இருக்கார்.
Whatever he wants, processes in Vedic literature is fine. Process of the vividai vastu yate, sabhaviki jnana valakshyacha. The Supreme Brahma, he has got different diverse energy. As soon as he desires, everything is done immediately.
வேத இலக்கியங்களில் நீங்கள் பார்க்கலாம், பராச சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தை ஸ்வபாவிக்கு ஞான பல கிரியாச்ச, அந்த பரபிரம்மன் பல்வேறு சக்திகளை கொண்டிருக்கார், வெவ்வேறு தன்மையுடைய சக்திகளை. அவர் விருப்பப்பட்ட எதுவுமே உடனடியாக அது செய்து முடிக்கப்படுது.
If I have to manufacture this chair, I'll have to arrange for so many things. I'll have to go to the brass smith
ஏற்பாடு செய்யணும். நான் வந்து அந்த பித்தளை கொள்ளர்கிட்ட போகணும், அவர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்யணும், பல விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கு. ஆனால்
ஒரு
யோகிக்கு கூட பிராப்தி சித்தின்றது இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க யோகான்ற பேரு. யோகா வழிமுறை அப்படின்றது ஏதோ விளையாட்டான விஷயம் அல்ல. இங்க அமெரிக்காவில் பல்வேறு கிளைகள் இருக்கு அதுக்கு. அது வந்து விளையாட்டான விஷயம் அல்ல.
Actually, the yoga system is so perfect that they get eight kinds of perfection before achieving the real perfection.
உண்மையிலே உண்மையான யோக வழிமுறை எந்த அளவுக்கு பக்குவமானதுன்னா, உண்மையான பக்குவத்தை அடையிறதுக்கு முன்னாடி எட்டு வகையான பக்குவங்கள் இருக்கு.
And what is the perfection? The eight kinds of anima, lagima, siddhi, prapti, isita, vasita, like that. Anima siddhi means when a yogi is not exactly perfect, when he is on the way of perfection, he gets this opportunity. He can become the smallest.
அந்த எட்டு வகையான பக்குவங்கள் சித்திகள் என்ன அப்படின்னா, அனிமா லகிமா சித்தி பிராப்தி ஈஷ்டா வசிஷ்டா. அந்த மாதிரி அனிமா சித்தி அப்படின்னா, அந்த யோகி பக்குவமானவர்னு சொல்ல முடியாது, அவர் பக்குவ நிலைக்கான வழியில் இருக்கார். அவர் இருக்கிறதுலே சின்னதுலேயே சின்னதாகிறதுக்கான அந்த வாய்ப்பை பெறுறார். ஒரு யோகிய நீங்க கட்டி போட்டு ஒரு அறையில பூட்டி வச்சீங்கன்னா அவர் வெளியில வந்துருவார். இந்தியாவில் பனாரஸ்ல திரைலிங்க சுவாமின்னு ஒரு யோகி, அவர் வீதியில நிர்வாணமா அமர்ந்துட்டு இருந்தார். அதனால அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிச்சது. ஓ, நீங்க இந்த மாதிரி நிர்வாணமா அமர்ந்திருக்கிறது அருவறுப்பா இருக்கு, நீங்க இந்த மாதிரி உட்கார
கூடாதுன்னு.
இல்ல, நான் இப்படிதான் அமர்ந்திருப்பேன். அவரை தூக்கி சிறையில போட்டாங்க, அவரை பூட்டி வச்சிருந்தாங்க, ஆனா அவர் வெளில வந்துட்டார்.
That is not a very old story. It's about 100 years before.
அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது இல்ல, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவரை ஒரு 3 முறை 4 முறை சிறையில போட்டு அடைச்சி வச்சாங்க அந்த திரைலிங்க சுவாமிய, அவர் வெளியில
வந்துட்டார்.
அதனால இது வந்து முதல் சித்தி, முதல் பக்குவ நிலை.
Perhaps I cited this story. In my childhood, I had my teacher, and he had his spiritual master, the great yogi.
அதே மாதிரி யோகிகள், இப்போ நான் என்னோட சின்ன வயசுல நான் அந்த கதையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார், அவருக்கு ஒரு ஆன்மீக குரு இருந்தார், அவர் ஒரு யோகி.
So my teacher used to narrate the story of his spiritual master. That one day he went to the spiritual master
என்னுடைய ஆசிரியர் அவருடைய ஆன்மீக குருவை பற்றின ஒரு கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் அவர் அவருடைய குருவிட்ட போய் இருக்கும்போது அவர் குரு கேட்கிறார், உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு.
என்னுடைய
ஆசிரியர் என்ன சொன்னார், ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு நல்ல புது மாதுளம்பழம் வேணும்னு கேட்டார்.
All right, see, so in the room they saw a branch of pomegranate just with juice, just like somebody has snatched the branch from the tree and it is there.
சரி உட்காருங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அறையில பார்த்தா ஒரு கொத்தா அந்த மாதுளம் பழம் வந்து இப்பதான் மரத்திலிருந்து பிச்சை எடுத்துட்டு வந்த மாதிரி அங்க இருந்தது.
The yogis, they can perform such wonderful thing. If I want this thing,
யோகிகள்லாம் இந்த மாதிரி அற்புதங்களை அவங்களால செயல்படுத்த முடியும். இப்போ நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா அதுக்காக நான் முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. ஆனா யோகிகள் அப்படி இல்லை, எடுத்த உடனே அவங்களால செய்திட முடியும். இவைகள்லாம் யோகியோட ஆரம்ப நிலை பக்குவங்கள்.
யோகீஸ்வரா,
கிருஷ்ணர் யோகேஸ்வரான்னு அழைக்கப்படுறார். பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், அவரை யோகேஸ்வரா என்று விளக்கப்பட்டிருக்கு. அவர்தான் எல்லா யோக கொள்கைகளுக்கும் எஜமானராக இருக்கக்கூடியவர். அதனால அவருக்கு அனுபவிக்கிறதுக்குன்னு ஏன் ஆசை இருக்கணும்?
He is so perfect that he hasn't got to marry, he hasn't got to keep a girlfriend. He is so perfect.
அவர் எந்த அளவுக்கு பக்குவமானவர்னா அவர் திருமணம் செய்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு பெண் தோழியர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அவர் பக்குவமானவர்.
This is the nature of Krishna, you have to understand. Then why he married? He married just to fulfill the desires of his devotees.
இதுதான் கிருஷ்ணருடைய இயற்கை, இதுதான் நம்ம புரிந்து கொள்ளப்படணும். அப்படின்னா அவர் ஏன் திருமணம் பண்ணிட்டாரு? அவர் திருமணம் பண்ணிட்டதே அவருடைய பக்தர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக தான்.
Those devotees who wanted Krishna as their husband, so he accepted.
எந்த பக்தர்கள்லாம் கிருஷ்ணரை தன்னுடைய கணவரா அடையணும்னு விரும்பினாங்களோ அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார்.
And when he played the part of a husband, he played very perfectly.
கணவனுக்கான கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கும்போது மிக பக்குவமாக அதை செயல்படுத்துறார்.
Just like when he played the part of a friend, of the boy's friend, he played it very perfectly. When he played the part of a small boy, of Yashoda, he played it perfectly.
அவருடைய தோழர்கள் கூட அவர் மிக பக்குவமான ஒரு நண்பரா அவருடைய செயல்களை செயல்படுத்துறார். அண்ணன் யசோதாவோட சிறு குழந்தையா அவருடைய மகனா அவர் பக்குவமா அதையும் செயல்படுத்துறார்.
Just like you are creating the servant when you are say 3 years old, just like children 2 years, 3 years old, they create all the disturbance with mother.
உதாரணத்துக்கு இந்த குழந்தை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். இந்த 3 வயசு 4 வயசு குழந்தைகள்லாம் எப்பவுமே அம்மா கூட தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க.
They don't leave the company of mother at the same time, they create disturbance. So Krishna was doing that.
அம்மா விட்டு பிரியவும் மாட்டாங்க, அதே சமயத்துல தொந்தரவும் செஞ்சிட்டு இருப்பாங்க. கிருஷ்ணரும் அதே மாதிரி செய்தார்.
Now the mother decided, no, I shall bind you with rope, you are creating so much disturbance.
நீ நிறைய தொந்தரவு பண்ற, அதனால நான் உன்னை தண்டிக்க போறேன்னு அவங்க முடிவு பண்றாங்க.
And he took a stick, and if you create disturbance, and I'll beat it. Krishna began to cry.
அவங்க கையில குச்சி எடுத்துட்டு நீ குறும்பு பண்ணன, நீ தொந்தரவு பண்ணன்னா உன்னை தண்டிக்க போறேன்றாங்க. கிருஷ்ணர் அழ ஆரம்பிச்சிட்டார்.
So there is a description in the Bhagavad by Kunti that the person who is an object of frightening for everyone, he was afraid of the stick of Jagat. What? He was perfectly playing the childhood.
பாகவதத்துல குந்தி தேவியால ஒரு விளக்கம் கொடுக்கப்படுது. இந்த நபர், அதாவது கிருஷ்ணர், எல்லோருக்கும் மிக பெரும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தும் யசோதாவோட கையில் இருக்கக்கூடிய குச்சை பார்த்து இவர் பயப்படுறார். ஏன்னா ஒரு பக்குவமான குழந்தையா அங்கு செயல்பட்டு இருக்கார். அதனால இதுதான் கிருஷ்ணருடைய வாழ்க்கை. ஒருத்தர் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ளப்படணும். அவருக்கு எதுவும் தேவையெல்லாம் கிடையாது. அவர் சொல்றார், நமே கர்ம பலே ஸ்பிருகா, அதேதான், எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்றார். ஏன் அவர் ஆசைப்படணும்? அவர் முழுமையானவர், தேவையில்லாதவனுக்கு தான் ஆசை இருக்கும். பூர்ணமா இருக்கக்கூடிய ஒருத்தர் எதுக்காக ஆசைப்படணும்?
நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம இதி மாந்தோ விஜானாதி Now, just I try to explain a little portion of the Krishna's activity.
இப்போ கிருஷ்ணருடைய செயல்கள்ல ஒரு சிறு பகுதியை விளக்கறதுக்கு நான்
முயற்சித்தேன்.
அவர் இந்த உலகத்துல தோன்றிய போது அவருடைய செயல்களை அவர் வெளிப்படுத்தினார். நம்மளை கவர்ச்சி அடைய வைக்கணும்ன்றதுக்காக நீ நட்புல விரக்தி அடைஞ்சு போயிருக்கியா, வா என்னோட நட்பை வளர்த்துக்கொள் அப்படின்றார்.
Oh, you are trusted in getting a good master. Come on, serve me. I become your good master.
ஒரு நல்ல எஜமானனுக்கு சேவை பண்ண முடியாம நீ விரக்தி அடைஞ்சு போயிருக்கியா, வா என்ன உன்னுடைய எஜமானனை ஏற்றுக்கொள், எனக்கு சேவை பண்ணு, நான் உன்னுடைய நல்ல எஜமானன் ஆகிறேன்.
Oh, you are trusted in the love of your son. Oh, have me as your son.
உங்களுடைய மகன்களோட உறவுல நீங்க விரக்தி அடைஞ்சு போயிருக்கீங்களா, என்ன மகனா ஏற்றுக்கொள்ளுங்க.
Because here we are trusted with our sons and daughters to expect something, but when they are grown up they go in their own way. We are trusted.
ஏன்னா இங்க நம்ம விரக்தி அடைஞ்சு போயிருக்கோம் நம்முடைய மகன்கள் மற்றும் மகள்களோட. நம்ம ஏதோ அவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம், ஆனா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சொந்த வழியில அவங்க போயிடுறாங்க, அதனால நம்ம விரக்தி அடைஞ்சு போறோம்.
Krishna as son, and he will be most obedient son, just like you are playing the part before Jasoda.
அதனால கிருஷ்ணரை மகனா ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் மிகவும் கீழ்ப்படிந்த ஒரு பக்குவமான மகனா இருப்பார், எப்படி யசோதாவுக்கு மகனா இருந்தார் அந்த மாதிரி.
Similarly, as Krishna's husband or lover, he'll never be trusted.
அதே மாதிரி கிருஷ்ணரை உங்களுடைய கணவரா அல்லது காதலனா ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க எப்பவுமே விரக்தி அடைய மாட்டீங்க.
That is the whole plan.
அதுதான் மொத்த தத்துவமே.
Anything, whatever desire you have got, you can stop it. And in relationship with Krishna in that desire, and you will be happy. Perfectly happy. Never to be cheated.
எதுவா இருந்தாலும் உங்களுக்கு எந்த ஆசை இருந்தாலும் நீங்க கிருஷ்ணருடனான உறவை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆசைகள்லாம் மிக சந்தோஷமா நிறைவேறும். நீங்க பக்குவமா சந்தோஷமா இருக்கலாம், எப்பவுமே ஏமாற்றப்பட
மாட்டீங்க.
யாரோ ஒருத்தர் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்றாரோ, கிருஷ்ணருடைய இந்த உன்னத இயற்கையை புரிந்து கொள்றாரோ, அதனுடைய பலன் என்ன? கர்மவி நச பத்யதே.
Because every we are bound up by the reaction of our past deeds. So as soon as we understand the transcendental activities of Krishna, at once we become free from all reactions.
Yena purva karmaavanaale namma bandhapattu poyirukkom, adanaale Krishnarude inda unnadamaana iyarkai namma purindukonda udane namma inda velaivugalil irundhu vidupattavargal aidrom.
Because I cannot understand Krishna's transcendental activities unless I am actually adopted with him.
Unmaiyile Krishnaroda enna naan porithikollala appadina Krishnarudaiya indha unnadamaana seyalgalai ennala purindukolla mudiyadhu.
Why I shall be interested with your activities unless I have got some specific purpose?
Edhaavadhu oru kurippitta nokkam illa enumbodhu yen ungaludaiya seyalgalla naan ஆர்வம் கொண்டிருக்கணும்?
Similarly, let us develop this Krishna consciousness and gradually we shall have.
அதே மாதிரி நம்ம இந்த கிருஷ்ண உணர்வை படிப்படியா வளர்த்து கொள்வோம், அதன் பிறகு நமக்கு
that is called Swarup Siddhi. Every living entity has got an eternal relationship with Krishna. Because we are part of...
இப்போ அதுக்கு பேரு ஸ்வரூப சித்தி. இப்போ எல்லா உயிர்வாளிகளுமே கிருஷ்ணருடனான நித்தியமான உறவுல இருக்காங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ணரோட அம்சம்.
Just like my part and part of the body, it has got a specific relationship with my body. Just like this hand is the part and parcel of my body. It has got a specific position in the body.
உதாரணத்துக்கு உடலோட அங்கங்கள் அந்த உடலோட ஒரு விசேஷமான உறவில் இருக்கு. இப்போ இந்த கை என் உடலோட ஒரு அம்சம். இப்போ இந்த கைக்குன்னு இந்த உடலோட ஒரு விசேஷமான நிலை இருக்கு.
என்னோட
காதும் கூட இந்த உடலோட ஒரு அம்சம், அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விசேஷமான நிலை இருக்கு.
Similarly, every living entity has got a specific position in relation to Krishna.
அதே மாதிரி ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்கும் கிருஷ்ணருடனான விசேஷமான உறவு முறை இருக்கு.
Now, at the present moment, we are covered. We do not know what is our relationship.
இப்போ தற்சமயத்தில் நம்முடைய உறவு என்னன்றத நம்ம மறந்திருக்கோம். ஏன்னா நம்ம மூடப்பட்டிருக்கோம்.
But as we make advance in Krishna consciousness and we develop, oh, I have got this relationship with my Krishna.
ஆனால் நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையும் போது, ஓ, கிருஷ்ணருடனான எனக்கு இந்த உறவு இருக்கு அப்படின்றத நம்ம புரிந்து கொள்றோம்.
As my friend, as a conjugal lover, as a fraternal university, master and servant, so many, just like we have got experience.
நமக்கு இங்கே அனுபவம் இருக்கிற மாதிரி அவரை என்னுடைய நண்பரா, என்னுடைய காதலரா, என்னுடைய பெற்றோர்களா, என்னுடைய எஜமானரா, சேவகனா, இந்த மாதிரி பல உறவுகள்.
And that is called Swarup Siddhi. Swarup Siddhi means perfection of one's original constitutional position.
அதுக்கு பேர் தான் ஸ்வரூப சித்தி. ஸ்வரூப சித்தி அப்படின்னா ஒருத்தருடைய இயற்கையான நிலையில பக்குவத்தை அடையிறது.
That is a real life. As we make advance in the Krishna consciousness, so we graduate.
படிப்படியா நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையும் போது அதை நம்மால உணர முடியும்.
Just like a man who is a disease. And as he is being cured by treatment, he gets gradually his healthy condition.
ஒரு வியாதி உடைய நபர் இருக்கார். அவர் மருத்துவத்தால படிப்படியா ஆரோக்கியமான நிலைக்கு வர்றார்.
He can feel, yes, I am feeling well. And now I am feeling hunger. Now I am taking food nicely. Or, yes, I am getting some strength.
அவரால் உணர முடியுது. ஆமா, நான் இப்போ வந்து ஆரோக்கியமா இருக்கேன். எனக்கு வந்து பசி எடுக்குது. என்னால் நல்ல உணவு சாப்பிட முடியுது. ஓ, எனக்கு வந்து நல்ல பலம் கிடைச்சிருக்கு.
Similarly, as we make progress in the matter of Krishna consciousness, then our original constitutional position becomes Siddhi.
அதே மாதிரி இந்த கிருஷ்ண உணர்வு விஷயத்தில் நம்ம முன்னேற்றத்தை அடைய நம்முடைய இயற்கையான உண்மையான நிலையை நமக்கு வெளிப்படுத்தப்படுது. அது முழுமையா வெளிப்படுத்தப்பட்ட உடனே நான் எல்லா இந்த பௌதிக கடமைகள் இருந்தும்
விடுபட்டவனாகிறேன்.
ஓ, என்னுடைய இடம் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. மிக்க நன்றி.